ஆசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
டெக்கவீடு வானொலி பெட்டைக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளையும் இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே தயாராக இருக்கின்றார். லக்வன் வணக்கம்.
வணக்கம் சார்.
இன்று என்ன முகப்பு குரலாக தர இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் உங்களுடைய திரைக்குறளை.
இன்று நாம் அரசியல் அதிகாரத்திலிருந்து ஆள்வினை உடைமை என்ற பகுதியை பார்க்கிறோம். 611 குரலாக இது அமைந்திருக்கிறது பாருங்களேன். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இதன் பொருள் என்னவென்றால் இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும் என்று தெளிவாக தெரிவிக்கிறார் நம் திருவள்ளுவர் பெருந்தகை. அடுத்ததாக 612 குறள் ஆள்வினை உடைமை என்ற பகுதியிலிருந்தே பார்க்கிறோம். வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. அதாவது ஒரு செயலை செய்து முடிக்காமல் இடையிலே விட்டவரை உலகமும் கைவிட்டுவிடும். அதனால் செய்யும் செயலிடத்திலே முயற்சியற்று இருப்பதை விட்டுவிட வேண்டும். ஒரு செயலை செய்து முடிக்காமல் இடையிலே விட்டவரை உலகமும் கைவிட்டுவிடும். அதனால் செய்யும் செயலிடத்திலே முயற்சி அற்றிருப்பதை விட்டுவிட வேண்டும். வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு.
திருக்குறளை தொடர்வது சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களுடைய சிறந்த சொற்பொழிவு ஒன்று எமது நேர்களுக்காக இதோ.
அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்ப நாம எல்லாம் வந்து சின்ன கையில ஒரு ஊசி குத்திக்கிட்டா, லேசா காலில் அடிபட்டுட்டா, அப்புறம் வந்து கத்தி சமையல் கத்தி நறுக்கும் போது கையில பட்டா, பேண்டேஜ் போட்டுக்கிட்டா, காலில் அது மாதிரி விழுந்து சுளுக்கு வந்துட்டா, அப்புறம் வந்து நடக்க முடியாது அப்படின்னு நீக்கி ஒரு பெல்ட் போட்டுட்டாலாம் பெரிய விஷயமா அமக்கலம் பண்ணுவோம். நடக்கவே முடியல, நிக்கவே முடியல, ஐயோப்பா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரைட். காலே இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க? கண்ணே இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உலகத்துல என்னென்ன இல்லாம இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சோமா? அவங்களுடைய துன்பங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சோமா? யோசிக்கணும். மத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கணும்ல, அதான வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு MS அம்மா பாடின ராஜாஜியோட பாட்டு, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு வரும். குறை ஒன்றுமில்லை அப்படி என்ன குறை இருந்தாலும் குறை இல்லைன்னு நினைக்கணும். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லை, நேரம் சரியில்லை, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு குறையும் இல்லை சார், அது எவ்வளவு நல்லா இருக்கு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நீங்க அடிக்கடி இந்த பாட்டை கேளுங்க, கேட்க கேட்க உங்க மனசுல இருந்து குறையெல்லாம் போயிடும். குறை ஒன்றுமில்லை, குறை ஒன்றுமில்லை, குறை ஒன்றுமில்லை, இப்படியே அந்த தாட்டை டெவலப் பண்ணணும். ஹெலன் கெல்லர் உலகத்தையே கலக்கின ஒரு பெண்மணி. கண் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? கண் இல்ல, கண் இல்லாம உலகத்தை கலக்க முடியுமா யாராவது? லேசா காது கேட்காதுல இருந்து நிறைய காது கேட்காம இருந்தவங்க சாதிச்ச சாதன சாதனை. உலகத்துல பெரிய இசை மேதை பெத்தோவான், பெத்தோவான், பெத்தோவானுக்கு காது கேட்காதுங்கிறாங்க. பெரிய இசை மேதை பியானோ இல்ல, அவருக்கு செவிப்புலன் வந்து முழுக்க சக்சஸ்ஃபுல்லான 100க்கு 100 அந்த ஹேரிங் அது இல்ல. ஒரு சின்ன ஒரு குறை இருந்திருக்கு அவருக்கு. காது சரியா கேட்காதவர் ஒரு பெரிய இசை விற்பனரா மாற முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? ஹெலன் கெல்லருக்கு கண் இல்ல. எடிசன் சொல்றோம் இல்லையா, சின்ன வயசுல அவருக்கு ஒழுங்கா காது கேட்காதான், அது ஒரு சின்ன ஒரு தடை அவருடைய முன்னேற்றத்துக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல செஞ்சு உலகத்தை ஒரு கலக்கு கலக்கினாள் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சரியா காது கேட்காதுங்கிற. எனக்கு காது கேட்காது, காது கேட்காது, காது கேட்காது சொல்லிக்கிட்டே உட்காந்து மூணுல முடங்கி போய் அழுதுகிட்டே இருந்தா அவர் இவ்வளவு சாதிச்சிருக்க முடியுமா? குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணம் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், பல பேருக்கு தெரியலீங்க அவரெல்லாம். தசாவதானி ராமையா பிள்ளை அப்படின்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? தசாவதானி ராமையா பிள்ளை என்ன ஊர்ல இருக்க கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு சாதாரண பிள்ளையா, தசாவதானி, பத்து அவதானம் ஒன்னா பண்றவர் தசாவதானி ராமையார் பிள்ளை. கண்ணு கிடையாது கணக்கு போடுவார். நீங்க கணக்கு எப்படி சொல்லலாம்னா, பத்து இலக்க எண்ணு, பத்து இலக்கத்துல நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல ஏழாவது இலக்கத்தில் மூன்று அப்படின்னா ஒருத்தர் போர்டில் எழுதிக்குவாங்க, ஒன் டூ த்ரீ அந்த கட்டம் போட்டுக்கிட்டு, ஏழாவதுல மூணு, அப்புறம் மூன்றில் மூணாவது இலக்கத்துல ஏழு, இப்படி சொன்ன இத்தனை கோடியே இத்தனை லட்சத்தி இத்தனை ஆயிரத்தி இத்தனை வரும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. கண்ணு கிடையாது, மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அதுல கூட்டல் கழித்தல் எல்லாம் சொல்றீங்களா, வகுத்தல் வாய்ப்பு போடுவாரு, வெண்பா பாடுவாரு. நீ யாராவது பாடினாங்கன்னா, இது கல்யாணி, இது முகாரி, இது நீலாம்பரி, ராகம் சொல்லுவாரு. முதுகுல வந்து ஒருத்தர் பூ ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க வந்து ஒவ்வொருத்தர், இந்த பூ ஒத்தி ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா அந்த நிகழ்ச்சி மூணு மணி நேரம் கழிச்சு சொல்லுவாரு, என்ன முதுகுல இதுவரையில 137 தடவை பூ ஒத்தி எடுத்திருக்கிறாங்க அப்படிம்பார். அதே நேரத்துல எங்கேயும் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு சின்ன மணி வச்சு டிங் டிங் மணி அடிப்பான். மொத்தம் அந்த நிகழ்ச்சி மூணு மணி நேரம் நடந்ததுன்னா 97 தடவை மணி அடிச்சிருக்கிறான்னு குறிச்சுக்கிட்டே வந்தா கண்ணில்ல இன்னொரு வேலையும் பாக்குறாரு. அந்த மணி அடிச்சதை கவுண்ட் பண்ணிட்டு கடைசி 97 முறை மணி அடித்தார்கள் அப்படிம்பார். என்ன சார் ஆச்சரியம், இதுக்கு கண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாரு, கண்ணே தேவையில்லை இதுக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டாமா. கண்ணு இல்ல, எனக்கு கண்ணு இல்ல, எனக்கு கண்ணு இல்ல, என்ன காப்பாற்றுறதுக்கு எனக்கு கவர்மெண்ட் பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, 50 ரூபாய் பணம் வாங்கி கொடுங்க, எனக்கு கண்ணு இல்ல, யாராவது பிச்சை கொடுங்க, எனக்கு தானம் கொடுங்க, என்ன மனுஷன் அடாடாடா, கண்ணு இல்ல ராஜாவா வாழ்ந்துட்டாரு. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணம் ரொம்ப யோசிச்சிட்டோம், எந்த குறை கூட தூக்கி போட்டு ஜெயிச்சு மேல வந்தோம். எனக்கு குறை இருக்கு, குறை இருக்கு, குறை இருக்கு, குறை இருக்குன்னு சொன்னா வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னொருத்தர் அந்தக கவி வீரராகவ மொழியார், இவருக்கு முன்னாடி இருந்தார் தமிழ்நாட்டில். அந்தக கவி, அந்தக கவினா கண்ணு இல்ல, அந்தகம்னா கண்ணில்லாதவன் அர்த்தம். அந்தக கவி வீரராகவ முதலியார்னு ஒரு பெரியவர் இருந்தார் தமிழ்நாட்டில். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, ஏன் தமிழ் பரம்பரை சினிமாக்காரனு தெரியுது, யாரு கேளுங்க சினிமாக்காரனு தெரியுது, ஒரே கண்ணை விக்க வைக்கிறவன் எவனோ அவனை பத்தி விவரமா தெரியுது, ஊருக்கெல்லாம் கண்ணு திறந்து விடுறான் பாருங்க, அவனை பத்தி தெரிய மாட்டேங்க. அந்தக கவி வீரராகவ முதலியார் அவரை பத்தி ஒரு இன்சிடன்ட் சொல்லட்டுமா, சம்பவம். பாண்டிய மன்னனோட வந்து போறார் அகலங்கர், பாண்டிய மன்னனோட வாக்கிங் போயிட்டு இருக்கிறார். பாண்டிய மன்னன் நிறைய புலவர்களோட எப்போதும் இருப்பான். அவன் வாக்கிங் போகும்போது ஒரு விஷயத்த பாத்துட்டான், என்னன்னா வாழை மரத்துல இருக்கிற வாழை குறுத்து காத்துல இப்படி ஆடுது, வாழை குறுத்து அப்படி காத்துல ஆடும்போது இந்த கூட்டுல உட்கார்ந்து இருக்க குருவி குஞ்செல்லாம் பயப்படுது, காத்துல இந்த எல்லாம் ஆடுறத பார்த்து பயப்படுது. இந்த காட்சி தம்மியமா இருக்குல்ல, வாழை குறுத்து இப்படி நேரம் ஆடுது, அதை பார்த்துட்டு இந்த குருவி குஞ்சு எல்லாம் பயந்து இந்த இதுக்குள்ள போய் உட்காருது, கூட்டுக்குள்ள போய் திரும்ப உட்காந்து திரும்ப எட்டி பார்த்து திரும்ப போய் உட்காரு. இதை மன்னன் பார்த்து ரசிச்சு சிரிச்சான். பல புலவர்கள் கூட வந்தாங்க, அவங்களும் இதை கவனிச்சிருக்கணும், கவனிச்சாங்களான்னு தெரியல. எல்லாம் அரண்மனைக்கு திரும்பி வந்தோம்னு சொன்னா என் மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை யாராவது பாடுங்க. பாடினீங்கன்னா ஒரு யானை கன்றும் வளநாடும் தருகிறேன். ஒரு யானைக்குட்டி, இந்த யானைக்குட்டியை மெயின்டைன் பண்ற அளவுக்கு நிலம் நான் கொடுக்குறேன், என் மனசுல ஓடுறத யாராவது பாடுங்க அப்படின்னா. மற்ற புலவனுக்கெல்லாம் ஒன்னும் தெரியல, பெபெபன் முழிக்கிறான் எல்லாம் கண்ணு உள்ளவன். அந்த வீரராம இல்லையா, அடவி கதலி பசுங்குருத்தைன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அடவி கதலி நல்ல வாழக்காடு, கதலி வாழ மரம், பசுங்குருத்து அந்த இலை, அதை வந்து நச்சுக்குழா என்று அஞ்சி அஞ்சி அதை பார்த்து பாம்புன்னு பயப்படுதான். இது குருவி குஞ்செல்லாம் பயந்து பயந்து கூட்டில ஒதுங்கக்கூடிய அருமையான வளமுடைய இந்த பாண்டி நாட்டுக்கு தலைவனே அகலங்கானார் பாருங்க, ராஜா ஸ்டன் ஆயிட்டான். கண்ணு இருக்கிறவன் எல்லாம் என் கூட வந்தவன் ஒரு பய கண்டுபிடிக்கலாம், எதை பார்த்தா ரசிச்சேன்னு, கண்ணு இல்லாதவன் எப்படா கண்டுபிடிச்சான் அப்படின்னா, இன்ட்யூஷன், இன்ட்யூஷன். பார்வை இல்லே அப்படிங்கறதுக்காக சும்மா இருக்க முடியுமா? பார்வை இல்லாதவங்க தியானம் பண்ணி பாருங்க, நம்ம எல்லாம் கண்ணு வச்சிருக்கிறோம், திறந்து மூடி தியானம் பண்ணும்போது பண்ண முடியாது சக்சஸ் இல்ல. விழிப்புலன் இல்லாதவங்க தியானம் பண்ணு உட்காந்தாங்கன்னா தியானம் உடனே கை கூடும், தியானம் கை கூடிட்டு அப்புறம் எல்லாமே கை கூடுமே, என்ன நடக்குது என்ன போகுது என்ன வருது எல்லாமே தெரியுமே. நிறைய விஷயம் மெமரிக்குள்ள வரும். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர், அண்மை காலத்துல இறந்து போனார், பெரிய ஸ்காலர் தமிழ்ல ஆசாஞ்சா. அவருக்கு கடைசி காலத்துல கண் போயிடுச்சு, இப்போ கடைசி காலம் இன்னொருத்தர் நம்பி இருக்க வேண்டிய காலம் பார்வை போச்சுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு வெக்கப்பட்டு அவரு சந்தோஷமா இருந்தார். கண்ணில்லைங்கதான் கவலைப்படல, ஜோசியம் படிப்பாரு, யாரையா படிக்க சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு, அப்படியே மனசுல வாங்கிடுவாரு. எப்ப கேட்டாலும் இந்த திருவாசகம் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, பாட்டை கரெக்டா சொல்லுவாரு, புஸ்தகம் வச்சா வச்ச இடத்துல இருக்கணும் அப்பதான் சொல்லுவாரு, ஏழாவது வரிசையில பாரு, மூணாவது புஸ்தகத்தை பாரு, அதுல நாலாவது பாட்டை பாரு, 133 பக்கம் பாரு அப்படின்பாரு, கரெக்டா இருக்கலாம். அந்த கண் இல்லையா கூட அந்த நினைவாற்றல் அதை வைத்துக் கொண்டு அவ்வளவு காலம் சந்தோஷமா மகிழ்ச்சியா அவரால் இருக்க முடிஞ்சது. எதுக்கா சொல்லிட்டு இருக்கிறேன், நல்ல கை கால் எல்லாம் நல்லா வச்சமா வச்சுக்கிட்டு பல பேர் உழைக்க மாட்டேங்கிறான் சார். கை கால் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல சந்தன கட்ட மாதிரி தேக்கு மர கட்ட மாதிரி கை கால் எல்லாம் இருக்கு. பிச்சை எடுக்கலாமா, நண்பர்கள் யாத்தையாவது காசு வாங்கலாமா, எவனையாவது அண்டி பழைக்கலாமா, எவங்கிட்டையாவது ஏமாத்தி சம்பாதிக்கலாமா, ஏமாத்தி சம்பாதிக்கிறான் எத்தனை பேர் கை காலா நல்லா வச்சுக்கிட்டு ஏமாத்தி பழைக்கலாமே, எவ்வளவு பேர் இருக்கான் அவனை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கும். என்ன இப்படிலாம் இருக்கிறாருங்களே, இவெல்லாம் இருந்த என்ன இல்லாட்டி என்ன, கண்ணில்லேங்கிறத கூட பெருசா நினைக்காம. ஒரு சம்பவம் பாரிஸ் மாநகரில் நடந்ததுன்னு படிச்சேன், ஒரு சம்பவம் பாருங்க. கைதட்டணும், கைதட்டதுல ஒரு போட்டி, நீண்ட நேரம் யார் கைதட்டுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. புருஷன் பண்ணாட்டி எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, எல்லாம் தட்டுறாங்க தட்டுறாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கை வலிச்சு நிறுத்திட்டாங்க. கடைசி வரைக்கும் தட்டல் கேட்டுக்கிட்டே இருந்தது ஒரே ஒரு இந்த கை ஒலி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு, ரெண்டு கை தட்டுறது அந்த ஒரு செட் கேட்டுக்கிட்டே இருக்கு. கூட்டத்தில் எப்படியும் பார்த்தாங்க, பார்த்துட்டு அந்த மட்டும் லைட் போக்கஸ் பண்ணி எந்திரிச்சு வா அப்படி எந்திரிச்சு வா அப்படின்னா ரெண்டு பேர் எந்திரிச்சு வர, ஏன்னா ரெண்டு பேர் வர, ஒருத்தனுக்கு இடது கை இல்லை ஒருத்தனுக்கு வலது கை இல்லை. பிரான்ஸ் யுத்தத்துல ஒருத்தன் ஒரு கை இழந்துட்டான், இன்னொரு கை இழந்துட்டான், இந்த ரெண்டு கையை ஒருத்தன் இழந்தவங்க ஒரு ஒரு கை இருக்கு பாருங்க, அதை வச்சு அவன் தட்டிருக்கான். என்ன நம்பிக்கை, வலது கை இடது கை எது போனாலும் நம்பிக்கை இழக்கலையே, தட்ட முடியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டிருக்கான் பாருங்க, ஆளுக்கு ஒரு கை வச்சுக்கிட்டு அவன் தான் ஜெயிச்சான்டா அப்படின்னா, நீண்ட நேரம் கை தட்டுக்கிற போட்டியில ஜெயிச்சான் அப்படின்னு. பேஸ்பால் பத்தி ஒருத்தர் படிச்சேன், பேஸ்பால் விளையாட்டுல ஒருத்தர் 19 பேரை தோற்கடிச்சாரு ஒரே வருஷத்துல, 19 பேரை தோற்கடிச்சாரு. என்னடா விசேஷம்னா ஒரு கையே இல்ல அவருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, கை இல்ல கால் இல்ல கண் இல்லன்னா நம்பிக்கை இல்லையா, நீ முன்னுக்கு வர முடியாது, மத்த எது இல்லையா முன்னுக்கு வந்துடலாம். எனவே வாழ்க்கையில குறையில்லை குறையில்லை குறை ஒன்றும் இல்லை.
லக்வன் அவர்களே, இந்த காலை வேளையிலே சொல்வேந்தர் சுகை சிவத்தினுடைய சிறந்த சொற்பொழிவை நேர்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக சில செய்தி குறிப்புகளை நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய செய்தி குறிப்பின் முதல் குறிப்பை சொல்லுங்கள்.
எல்லோரும் எதிர்பார்த்திருந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவு அடைந்துவிட்டது, அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை இன்று நாம் காண இருக்கிறோம். நரேந்திர மோடி 57 காபினெட் அந்தஸ்து மத்திய அமைச்சரவையில் பாரத பிரதமராக 2வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றது எல்லோருக்கும் சற்று இன்பத்தையும் சிலருக்கு வேறு விதமான உணர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தலைவர்கள், மாநில முதல்வர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் நடிகர் ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர் விழாவுக்கு செல்வதாக பேட்டியில் கூறியிருந்தார். இந்த தேர்தலில் முதல் முறையாக அரசியல்வாதியாக களம் இறங்கிய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனையும் அழைத்தார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த தீவிரவாதம் குறித்து பேசியதற்காக பாஜகவினர் கமலஹாசனை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அந்த விமர்சனம் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் பிரதமர் பதவியேற்புக்கு கமலஹாசனுக்கு விடுக்கப்பட்ட செய்தி வெளியானது. ஆனால் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி மூலம் சம்பிரதாய அழைப்பு மட்டுமே தமக்கு வந்ததாகவும், இதுவரை முறையான அழைப்பு வராததால் பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கமலஹாசன் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆமாம் லக்வன் அவர்களே, நல்ல செய்தியோடு அந்த செய்தி குறிப்பு முடிவடைகின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே இடம்பெற்ற ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி குறிப்பு ஒன்று என்னவென்றால், யாழில் குண்டுத்தோசை வெடிகுண்டு என்று நினைத்து பதறிய ராணுவம், மாணவிக்கு ஏற்பட்ட பரிதாபம் என்ற வகையிலே அந்த செய்தி தொடர்கின்றது. யாழ்ப்பாணத்திலே மாணவி ஒருவர் பாடசாலைக்கு குண்டுத்தோசையை கொண்டு சென்ற சமயத்தில் ராணுவத்தினர் அதை கைகளால் பிசைந்து பார்த்துவிட்டு கொடுத்துள்ளார்கள். இதை கண்ட மாணவி குறித்த உணவை சாப்பாட்டு பெட்டியுடன் வீசிவிட்டு பாடசாலைக்கு சென்ற சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பிரபல பெண்கள் கல்லூரியிலே உயர்தரம் பயிலும் மாணவி குண்டுத்தூசை எனப்படும் உணவினை எடுத்துக் சென்றுள்ளார். அவர் தீவகத்திலே இருந்து வெளியேறி யாழ்ப்பாணத்துக்கு நுழையும் ராணுவ சோதனை சாவடியிலே சோதனைக்காக இறக்கிவிடப்பட்டிருந்தார். இதன்போது ராணுவத்தினர் சாப்பாட்டு பெட்டியை காட்டி இதனுள்
என்ன உள்ளது என்று கேட்டுள்ளனர். அதற்கு அந்த மாணவி குண்டு தூசை என்று பதிலளித்துள்ளார். பதிலை கேட்ட ராணுவத்தினர் மீண்டும் மீண்டும் குண்டு குண்டு என்று கேட்டவாறு அந்த உணவு பெட்டியினை திறக்கும்படி கூறியுள்ளனர். மொழி தொடர்பாடலில் புரிதலற்ற மாணவி ஆம் ஆம் என்று தலையசைத்துள்ளார். அவரின் தலையசைவை குண்டு என்று உறுதிப்படுத்திய சோதனையாளர் அந்த குண்டு தூசையினை பிரித்துள்ளார். சிறிதளவும் துண்டுகளின்றி கைகளால் பிசைந்து மிக மோசமான நிலையில் சோதனையிடப்பட்டுள்ளது. உணவினை உண்ண முடியாத நிலையில் குறித்த மாணவி அவ்வுணவு பெட்டியினை தூக்கி வீசிவிட்டு சென்றதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. லக்மன், சொல்லுங்கள், அடுத்த செய்தி குறிப்பு என்ற வகையிலே நீங்கள் என்னத்தை சொல்ல இருக்கிறீர்கள்?
அடுத்ததாக, தீவிரவாதிகளை காட்டிக் கொடுத்த மூன்று முஸ்லிம்கள் அரசின் சன்மானத்தை திருப்பி கொடுத்தனர். கடந்த 26ஆம் தேதி சாய்ந்த மருது பிரதேசத்தில் தீவிரவாதிகளை படையினருக்கு காட்டிக் கொடுத்த மூவருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் சன்மானமாக வழங்கப்பட்டது. எனினும் குறித்த பணத்தை அவர்கள் திருப்பிக் கொடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற பயங்கரவாத செயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை வழங்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதத்தையோ பயங்கரவாதிகளையோ ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எமது தாய் நாட்டுக்கே விசுவாசமாக உள்ளோம் என்பதை உலகுக்கு காட்டவே அரசு வழங்கிய சன்மானத்தை பெற மறுத்ததாக இவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனினும் சாய்ந்த மருது மக்கள் நீண்ட காலமாக தமக்கான உள்ளூராட்சி மன்றம் ஒன்றை கோரி வருகின்றார்கள். ஆகவே கட்சி பேதங்களுக்கு அப்பால் எமது தியாகத்தை மதித்து இதை மட்டும் எங்களுக்கு வழங்குங்கள் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
ஆமாம் லக்வன், அந்த செய்தி குறிப்போடு மற்றொரு செய்தி என்னவென்றால், மைத்திரி ரணிலை ஆட்சிக்கு கொண்டு வந்தது பெரும் தவறு என்று சொல்லி ஒரு செய்தி குறிப்பொன்று தொடர்கின்றது. ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவும் பதவிக்கு வருவதற்கு ஆதரவு வழங்கியதற்காக தற்போது வருத்தம் அடைவதாக தேசிய சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் சரத் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். மறைந்த மாதுளுவளவே சோபித தீரரின் 76வது பிறந்த தினமான நேற்றைய தினம் பண்டார் நாயக்க மாநாட்டு மண்டபத்திலே இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவர் ஒரு இனவாத மற்றவர், ஊழல் புரியாதவர், நேர்மையான அனுபவம் வாய்ந்த மனிதர் என தெரிவித்திருந்தார். ஆனால் இவை அனைத்தும் பொய்யென நாடு தற்போது அறிந்துள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் மஹிந்த ராஜபக்ச உலகை சுற்றி வருவதாக நாம் குற்றம் சாட்டினோம். ஆனால் மஹிந்தவுக்கு தான் எந்த வகையிலும் சளைத்தவர் அல்ல என்பதை மைத்திரியும் நிரூபித்துள்ளார். நீதித்துறையில் மஹிந்தவின் செயற்பாட்டை தடுக்கும் வகையில் அரசியல் ஜாப்பு சபை ஒன்று தேவை. ஆனால் இதனை கிண்டலடித்த ஜனாதிபதி மைத்திரி அது பாலியல் ரீதியான துன்புறுத்தப்பட்ட சிறுமி போன்றதென தெரிவித்தார். அவரால் தான் நினைத்த நீதியரசர்களை நியமிக்க முடியாமல் போனது. பிரதமர் ரணில் குறுகிய அரசியல் பார்வை, சுயநலம், பொறுப்பற்ற தன்மை மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கவனத்தில் எடுக்காத ஆகிய காரணங்களால் நல்லாட்சி அரசாங்கம் தோல்வியடைய காரணம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே லக்குன் அவர்களே, இந்த செய்தி குறிப்புகள் இந்த நிகழ்ச்சியினுடைய செய்தி குறிப்புகளாக அமைகின்றன. இந்த செய்தி குறிப்புகளை தொடர்வது ஒரு சிறந்த திரைப்பட பாடல் ஒன்று நேர்களுக்காக.
நல்ல சூடி வண்ண பூச்சரம் போலாடி உடலழகி பொண்ணுடன் விளையாடி சிலையொன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது கலை தென்றல் வீசுது யார் வந்தது அங்கே
நீங்கள் என்ன புத்தகத்தோடு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். புத்தக கருத்துக்களை எமது நேயர்களுக்காக
இன்று நாம் மிகவும் எனக்கு சுவாரஸ்யமாகப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கு சில கருத்துக்களை வழங்க இருக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், நா பார்த்தசாரதி என்பவர் ஒரு நல்ல நாவலாசிரியர். சமுதாய வீதி போன்ற அருமையான நாவல்களை படித்து தந்தவர். அவர் புறநானூற்று சிறுகதைகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதை படிக்கும் பொழுது இதை மக்களோடு பகிரலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டது.
ஆமாம், சொல்லுங்கள்.
பாருங்களேன், ஊசி முனை என்ற தலைப்பில் இந்த சிறுகதையை அவர் எழுதியிருந்தார். புறநானூற்று பாடல்களை அடிப்படையாக கொண்ட கதைகளை கதை இவ்வாறு தொடங்குகிறது. அப்போது நகரத்திலே திருவிழா சமயம், விழாவின் கோலாகலமும் ஆரவாரமும் நகரெங்கும் நிறைந்து காணப்பட்டன. ஊரே அந்த திருவிழாவில் இரண்டர கலந்து ஈடுபட்டிருந்தது. விழா என்றால் மக்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும்? ஆனால் இந்த மகிழ்ச்சியில் தனக்கு பங்கும் வேண்டும் என்பது போல மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்தது. திருவிழா ஆரவாரத்தின் விறுவிறுப்பை அதிகப்படுத்தியிருந்தது இந்த மழை. மழையில் நனைந்து கொண்டும் விழா காண்பதற்காக நகர வீதிகளில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது மக்கள் வெள்ளம். இந்த மக்கள் வெள்ளத்திற்கு இடையிலேதான் நம்முடைய கதாநாயகனை நாம் சந்திக்க முடிகின்றது. அவனும் விழா காண்பதற்காகத்தான் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தான். அந்த நகரத்தைச் சேர்ந்த படை வீரர்களின் தளபதிகளில் அவனும் ஒருவன். அவன் மனைவியையும் விழாவுக்கு அழைத்துக் கொண்டு வர முடியாமல் போயிற்றே என்று ஏக்கத்தோடு சென்று கொண்டிருந்தான். வீட்டின் அவன் மனைவிக்கு நிறை மாதம், இன்றோ நாளையோ பேறு காலமாக அமையலாம். அத்தகைய நிலையில் அவள் எப்படி விழா காண்பதற்கு வெளியே வர முடியும்? அவனை மட்டும் விழாவுக்கு சென்று வருமாறு கூறி விடை கொடுத்து அனுப்பியிருந்தாள். அவளை அந்த நிலையை விட்டு பிரிந்து செல்ல அவனுக்கும் மனம் இல்லைதான். ஆனால் அவனை வற்புறுத்தி வேண்டிக் கொண்டதனால் அவன் மறுக்காமல் ஊர் விழாவிலே தானும் பங்கு கொள்ள வேண்டியதாயிற்று. வீட்டில் அவளுக்கு எப்படி இருக்கிறதோ, என்ன செய்கிறதோ என்ற சிந்தனையோடு கூட்டத்தில் மெல்ல மழையில் நனைந்தபடியே நடந்து கொண்டிருந்தான் அவன். திடீரென்று வீதியில் காதுகள் செவிடுபடும்படி முரசொலி எழுந்தது. அவன் திடுக்கிட்டான். ஆம், அது போர் அறிவிப்பு. முரசின் ஒலி யாரோ ஒரு அரசன் திருவிழா நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த நகரத்தின் மேல் உடனடியாக தன் படைகளோடு முற்றுகை இட வந்திருந்தான். அரண்மனையின் முக்கியமான தளபதிகளில் அவனும் ஒருவனாயிற்றே. உடனே அவன் அரண்மனைக்கு ஓடோடி செல்ல எண்ணினான். போர் அறிவிப்பு ஒலியை கேட்டவுடன் திருவிழா கூட்டம் பரபரப்பாக கலந்துவிட்டது. எங்கும் திகைப்பும் கலவரமும் நிறைந்திருந்தன. தளபதி அரண்மனைக்கு விரைந்தான். எதிரே அவனை சந்தித்த ஒருவர் அவனுடைய மனைவிக்கும் பிரசவம் ஆகிவிட்ட செய்தியை அவசரமாக அவனிடம் கூறினார். இந்த இக்கட்டான நிலையில் மனைவியை காணப்போவதா, போருக்கு வந்த பகைவனுக்கு அறிவு புகட்ட அரண்மனை சென்று போர்க்களம் புகுவதா? அவன் ஒரு வினாடி தயங்கினான். ஒருபுறம் காதல் மனையாளை மகப்பேறுற்ற நிலையில் காண வேண்டும் என்ற ஆசை, மறுபுறம் பிறந்து வளர்ந்த தாய் நாட்டை காப்பதற்கு கிளம்புக வேண்டிய கடமை. தளபதி என்ற பதவி பொறுப்பு வேறு. அவன் கடமையை வற்புறுத்தியது. இரண்டு முனைகளிலும் கூர்மையான ஓர் ஊசியின் முனைகளைப் போல பற்றுவது எதை என்ற சிந்தனை அவனுள் எழுந்தது. இருள் சூழும் நேரத்தில் இருட்டுவதற்குள் கட்டிலை பின்னிவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் கயிற்றையும் கோனூசியையும் வேக வேகமாக குத்தி எழுக்கும் கட்டில் கட்டுபவன் கையில் உள்ள ஊசியின் நுனி போல விரைந்தது அவன் மனம். ஊசி முனை பாயும் வேகத்தில் கடமையின் பக்கம் தாவி பாய்ந்தது அவன் மனம். என் மனைவியை விட பெரியது நாட்டின் உரிமை, அதை காப்பது என் உயிரினும் சிறந்த கடமை என்று எண்ணிக்கொண்டே அரண்மனையை நோக்கி ஓடினான். அந்த பாடலை பாருங்களேன். சாறுதலை கொண்டன பெண்ணிற்று உற்றன பட்ட மாறு ஞான்ற ஞாயிற்று கட்டில் நினைக்கும் எழுசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஓர் குலவந்த புருணனொடு ஆர்ப்புனை திரையில் நெடுந்தகை போரே. இது புறநானூற்று பாடல், எட்டாவது பாடல். இதை சார்ந்த அவர் எழுதிய கதை அது.
ஆமாம் லக்வன் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நல்ல புறநாற்று பாடலோடு எமது நேர்களை இணைத்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் ஒரு இனிய பாடலுக்கு செல்வோம். இதோ அந்த பாடல். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜூன் மாதத்துக்கான மதியுணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி பின்லே வீதி இலக்கம் 20 ரெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூன் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பின்லே வீதி ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறை இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தயவு செய்து இந்த ஒன்றுகூடலிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது லக்வன் அவர்களே, அடுத்ததாக மற்றொரு செய்தி குறிப்பு மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
அடுத்த தகவலாக உழைப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் ஒன்று நடத்தப்படுகிறது. இது ஜூன் மாதம் 15 நாள் சனிக்கிழமை நேரம் மாலை 6 மணி முதல் 9 வரை நடக்க இருக்கிறது. பாவலர் ஏறு பிரஞ்சேத்திரனார் அரங்கம், அதாவது மவுண்ட் ராஸ்கில் வார் மெமோரியல் ஹால், 13 மே ரோட், மவுண்ட் ராஸ்கில், ஆக்லாந்து என்ற விலாசத்தில் நடக்க இருக்கிறது. 1939 மற்றும் 1965 தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் மொழிக்கான வீரம் சிறந்த போராட்டத்தில் தங்களை தமிழ் மொழிக்கு கொடையாக கொடுத்த தமிழர்களை நினைவில் நிறுத்தி நம் தாய்மொழி தமிழை வணங்குகின்ற நாளாக இது கருதப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாறு, பழமை மற்றும் அதன் பெருமையை பறைசாற்றுகின்ற விழா இது. இயல் இசை, உரை, நடனம் என்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் வாழ்கின்ற அறிஞர்கள், கலைஞர்கள், சிறுவர், சிறுமியர் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
இந்த அழைப்பை யார் விடுத்திருக்கிறார்? நண்பர் பிரேம் அவர், அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடுங்கள்.
நிச்சயமாக, இதை விடுத்தவர் க. பிரேம்குமார். இவருக்கு தொலைபேசி இலக்கம் 09533669, கை அலைபேசி இலக்கம் 02734040412. விழாவினை சரியான நேரத்தில் துவங்கி முடிக்க அனைவரும் சரியான நேரத்தில் வருமாறு அவர் அழைப்பு விட்டிருக்கிறார்.
நேர்களே, அந்த அறிவித்தல்களோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் தொடரும் பாடலோடு ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் நண்பர் லக்வினோடு மீண்டும் உங்கள் வீடுகள் தேடி வானலைகளினூடாக இணையும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே, இது லக்வன் சொக்கலிங்கம்.
ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக, ஏன்